பட்ட அப்பம், அது வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அப்பத்தை புசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். அப்பத்தை பிடிக்க அடிமைக்கு கிருபை தாரும், ரத்தத்தால் மூடிக்கொள்ளும். இதை புசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையும் விடுதலையும் சுகமும் மேன்மையும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் இதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆனாதை தீர்மானத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இங்கே ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும், கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:21. யோவேல் 2:21. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம்.
தேசமே பயப்படாதே,
தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து கழிகூறு,
மகிழ்ந்து கழிகூறு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது இங்க ஒரு சந்தோஷமான ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மகிழ்ந்து கழிகூறு, ஏனென்றால் நீ துயரத்தில் இருக்கிறாய், நீ மகிழ்ந்து கழிகூறு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று எதிர்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை நீக்கி கொடுக்கிறார். ஒருவேளை இது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த நாட்களில் சொல்லப்பட்டு யாருக்காக சொல்லப்பட்ட அது நிறைவேறி இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு அது தேசத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். என்ன தேசம்? இன்னைக்கு நாம் சென்னையில இருக்கிறோம். பல பகுதிகளை சார்ந்தவர்கள் சென்னையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலிக்காரர்கள் அவருடைய பாஷையை வைத்து சந்தித்துக் கொள்வார்கள். திருநெல்வேலியா என்று கேட்டுக் கொள்வார்கள். மதுரைக்காரர்கள் சந்திக்கும் போது மதுரையா, கோயம்புத்தூரா, சேலமா என்று சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ஊர்க்காரர்கள் சந்திக்கும் போது அந்த அவர்கள் பெயர்கள் வராது. ஊர் அந்த மாவட்டம் தான் வர. சென்னையை தாண்டி வட மாநிலத்துக்கு போய்விட்டால் அங்கே போகும்போது நம்மளை பார்த்து கேட்பாங்க, மதராசி வாலா, நீ மதராசியா, சென்னை வாசியா என்று கேட்பாரு. அங்க திருநெல்வேலி மதுரெல்லாம் செல்லாரு, அங்க சென்னை தான் ஈடுபடும். இந்தியாவை விட்டு வெளி தேசத்துக்கு போகும்போது அங்க நீ மராட்டியா அல்லது தமிழாலாம் கேட்க மாட்டாங்க. இந்தியா, நீ இந்தியனா, ஆர் யூ இந்தியன். அப்ப அங்கே ஒரு தேசத்தின் பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அதை சுதந்திரிப்பதற்காக இன்னைக்கு திருச்சபைகளை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், உற்சாகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசம் பரம கானான், சியோன். அந்த தேசத்தின் வாசிகளுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சியோன் சீருக்கு பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குதம். தேசமே, சியோன் தேசத்துக்கு, அந்த கானான் தேசத்துக்கு சொந்தக்காரர்களாகிய உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து கழிவுறு, உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன். இதே வார்த்தையை சங்கீதக்காரனுக்கு சொல்லியிருக்கிறார். 126:3 அங்கே ஒரு சாட்சியை நாம் பார்க்கலாம். அதை வாசிக்கலாம். சங்கீதம் 126:3,
கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார்.
கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், செய்து முடித்து விட்டார்.
இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம்.
இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். அவன் தேவன் சொன்னதை செய்கிறவன். ஏற்கனவே இதே வார்த்தையை அந்த காலத்தில் யாருக்கும் சொல்லி இருக்கிறார். அது நிறைவேறி இருக்கிறது. அது சங்கீதத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதனால தான் தாவீது அழகாய் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்வார், செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில அவன் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறான். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். என்ன பெரிய காரியங்களை செய்வார்? ஏற்கனவே பெருசு பெருசா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்தா எதுவுமே பெருசா தான் கொடுப்பார். பெரிய வியாதி, பெரிய பண கஷ்டம், பெரிய போராட்டம் அவர் சின்னதாகவே செய்ய மாட்டார். கொடுத்தா பெரிய கட்டி, பெரிய அளவுல செலவாகிற மாதிரி வியாதி எல்லாம் பெருசா கொடுப்பார். ஏன்னா அவருக்கு கொடுக்க போற நன்மையும் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை அமைச்சைவார். என்ன பெரிய காரியங்கள்? யோபுவின் சரித்திரம் 5:9 9:10 ரெண்டும் ஒரே வசனம் தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாராம். மனிதனுக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல புத்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஆகவே தான் பறவையை பார்த்தாலும் விமானத்தை படைத்து விட்டான். கடலிலே மிதக்கிற ஒரு கட்டையை பார்த்தான், கப்பலை செய்து விட்டான். அப்ப அவனுக்கு ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய திராணியின் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை கத்தச் செய்வான். இன்னைக்கு டாக்டருக்கு, இன்றைய காலத்தின் டாக்டர்களுக்கு விசேஷ ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருந்து, விஞ்ஞான உபகரணங்கள் எல்லாம் இணைந்து அவர்களுக்கு விசேஷ ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த டாக்டர் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுகிறார், எங்களால் முடிந்ததை செய்து விட்டோம், இனி அவ்வளவுதான், இனி உங்கள் நம்பிக்கை உள்ள ஆண்டவர் தான் காரியத்தை செய்யணும். அப்ப மனிதனால் கூடாது முடியாது கிரகித்து பார்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்புவதற்கு ஏதும் இல்லாத நம்முடைய புத்தியினால் கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனுடைய அளவு எப்படி இருக்குமா, அது நித்தமும் செய்கிறவரா இருக்கிறாராம். ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு அவர் கடந்து போகிறவர் அல்ல, நித்தமும் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இனிமேல் அவர் வரும் நாட்களில் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அதை நித்தமும் செய்ய போகிறார். இந்த விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். செய்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் வந்தாயிட்டு, அதனால நம்ம மறந்துடக்கூடாது. அது என்ன செய்யணுமா, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 111:2, அதையும் வாசிக்கலாம். சங்கீதம் 111:2,
கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும்,
கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும்,
அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும்,
அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும்
ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது,
ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்க, உண்மைதானே, கர்த்தருக்கு பிரியமானவங்க. அதனால்தான் துதிச்சோம், கர்த்தருக்கு பிரியமானவைகளில் ஒன்று துதிப்பது, அதை நாம் செய்தோம். அப்ப நீங்க பிரியமானவர்கள் என்பது உறுதியாகிறது. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்க என்ன செய்யணுமா, கர்த்தருடைய பெரிய செயல்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய செயல்கள் எங்க இருக்கிறது, வேதாகம் முழுவதும் கர்த்தருடைய செயல்களாகத்தான் இருக்கிறது. முதல்ல பார்க்கும்போது எகிப்தில் அவர் செய்த செயல்கள், எகிப்தியருக்கு வாதையாக இருக்கிறது, எபிரேயர்களுக்கு அதிசயமா இருக்கிறது, செங்கடல் வந்து நிற்கிறது, செங்கடல் ரெண்டாக பிளந்து, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இன்னைக்கு மனுஷன் உலகத்தில் எதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறான், ஆராய்ச்சி செய்து ஒரு டிகிரி வாங்குறான், PhD, அதை வைத்து தன் வாழ்க்கையை ஏணிப்படியாக வைத்துக் கொள்ளுகிறான். அவனுக்கு கௌரவம் கிடைக்கிறது, கனம் கிடைக்கிறது, அவனுக்கு சம்பளமும் கிடைக்கிறது. உலகத்தில் ஒரு அறிவை கொண்டு ஒரு சப்ஜெக்டை ஆராய்ச்சி செய்தா இவ்வளவு மேன்மை கிடைக்குது. அப்ப சர்வத்தையும் படைத்து தேவனுடைய வார்த்தைகளை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, அவர் செய்த அதிசயங்களை தியானித்தால், அதை ஆராய்ச்சி செய்தால், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப செங்கடல் மரிக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த செங்கடல் ரெண்டாக பிளக்கிறது, பிளந்து அந்த புறம் நிற்கிறது, இந்த புறம் நிற்கிறது. அந்த கடல் இருந்த இடம் 36 டிகிரி வெயில் உள்ள இடம், நம்மை போல சென்னையை போல உள்ள இடம், அண்டார்டிக் ஆர்டிக்னா பரவாயில்ல, அங்கே வந்து ஐஸ் கட்டியாக இருக்கும், இன்றைக்குள்ள கருவிகளை வைத்து ரெண்டாக வெட்டி அப்படி பிளந்து விடலாம், கடல் ரெண்டாக பிளக்கக்கூடிய அளவுக்கு நீங்க விஞ்ஞானம் இருக்கிறது. ஆனால் 36 டிகிரின்னா எப்பொழுதும் தண்ணீர், அது தண்ணீராக தான் இருக்கும், உறையவே வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட தட்பவெப்ப நிலையில் உள்ள கடல், கர்த்தர் சொல்லுகிறார், மோசே கோலை உயர்த்துகிறார், அது ரெண்டா பிளக்குது, பிளந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறது. மத்தியில பாருங்க, ஒரு தண்ணீரை விளக்குகிறோம், ஆனா மத்தியில் என்ன இருக்கும், சேறு இருக்கும், சகதி இருக்கும். ஆனா இங்க உலர்ந்த தரையாய் காணப்பட்டது, கடல் பிளக்குது, அப்படியே புழுதி கிளப்ப ஜனங்கள் அது வழியா நடந்து போகிறாங்க. இதை நாம என்னைக்காவது ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு விசேஷ காரியங்கள். அப்ப கடல் ரெண்டாக பிளக்குது, யாராலும் பிளக்க முடியுமா, நீங்க வீட்டில் போய் ஒரு பெரிய அகலமான பேபி டாப் அல்லது பாத்திரத்தை எடுத்து வச்சு தண்ணியை வச்சு நீங்க முயற்சி செய்து பாருங்க, ஒரு அருவாளை எடுத்து அப்படி வெட்டி வெட்டி பாருங்க, தண்ணி ரெண்டா பிளந்துமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனால் கூட உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நடக்கும். திருநெல்வேலியில் ஒரு கடை இருக்கு, அந்த கடை பேரு இருட்டு கடை, சாயந்தரம் 5:30 தான் திறக்கும், விளக்கு அணைஞ்ச சூரியன் அஸ்தமிச்ச பிறகு அந்த கடை திறக்கும். அவன் லட்ச லட்சமா சம்பாதிக்கும், ஆனா பிச்சைக்காரன் போய் ஒரு 40 வாட்ஸ் பல்பு தான் அதுல போட்டிருப்பான் கடையில, அவ்வளவு லட்ச லட்சம். அப்ப 100 கிராம் அல்வா வாங்குறதுக்கு அங்க கியூ நிற்கும் திருநெல்வேலிக்காரங்க, காசை கூட்ட நிப்பாங்க, அவரு ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருப்பாரு, 100 அப்படின்பாரு, அவ்வளவுதான், 100 ரூபா 100 கிராம், அந்த கத்தி எடுத்து அப்படி ஒரு போடு போடுவார், அது ரெண்டா பழக்கம், அந்த பாத்திரத்துல ரெண்டா பழம், அதை எடுத்து அப்படி இலையில வச்சு கொடுப்பார், எடவிட போட மாட்டார், கரெக்டா 100 இருக்கும். நான் அங்கதான் அல்வா பிளக்கிறத பார்த்திருக்கேன் திருநெல்வேலியில், ஆனா கடல் பிளக்கிறத நான் கேட்டிருக்கிறேன், ஆனா விசுவாசிக்கிறேன், ஏன்னா எனக்கு நிறைய கடல் பிளந்திருக்கு. ஹல்லேலூயா! நான் கடலை கடந்துதான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! ஏன்னா என் வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் இங்க இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், எத்தனையோ கடல்கள், பாவக்கடல், கடன் என்ற கடல், வியாதி என்ற கடல், இப்படி நிறைய கடலை பிளந்துதான் ஆண்டவர் என கூட்டு வந்திருக்கிறார் வளர்ந்த தரையில். அதனால உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, காத்திர கடலை பிளம். அதனால எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, எனக்கு அதுக்காக வங்காள விதி கூட கடல் பிளக்கணும், அங்க போய் பிளாட் போடணும் நான் விரும்பல. எனக்கு முன்னால் எந்த கடல் வந்தாலும் சரி, அது பிளக்கும், எனக்கு அது பிளக்கும். அந்த விசுவாசத்தை இந்த அற்புதம் தான் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா! தண்ணீரை கொண்டு ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார், பரிமாறுகிறவர்கள் ஊற்றுகிறார்கள், பருகிறவர்கள் தண்ணீரை தான் பருகிறார்கள். ஆனால் ருசித்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், திருமண வீட்டில் 3வது நாள் இப்படி சுவையான ரசம் எந்த வீட்டிலையும் யாரும் கொடுத்தது கிடையாது என்று சொல்லி சப்பு கொட்டி குடிக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாத மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளையுடைய தகப்பனை பாராட்டி விட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா! அவன் தேவன் இன்றைக்கும் நம்மளை புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நான் 1-2 வேதத்தில் உள்ள அதிசயங்களை தான் சொல்லியிருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் வேதத்தில் எழுதப்படாத பெரிய பெரிய காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்காக இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற எத்தனை பேர் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எண்ணிலும் மேலான காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னபடியினால் வேதத்தில் இடம்பெறாத எழுதப்படாத சில சம்பவங்களும் இன்றைய காலகட்டத்தில் ஆவியானவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அது போகட்டும். ஆனால் நாம் எதையெல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில முன்னேறுவதற்காக நம்ம சப்ஜெக்ட் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், நாளை தினத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம், வேதத்திலுள்ள அதிசயங்கள், அற்புதங்களை, பிரசங்கங்கள் எப்படி சபைகளில கேட்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி பார்ப்பதில்லை. அது ஏதோ ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். அது அதற்காக வைக்கவில்லை. உன் வாழ்க்கையில் அது என்ன பிரயோஜனம்? நீயும் ஒரு காலத்தில் செங்கடலை கடக்க வேண்டும், எரிகோவை தாண்ட வேண்டும், தண்ணீரை ரசமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தியானித்து பாருங்கள், தியானித்து இது என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! நம்ம ஒரு நாளும் தியானிக்கிறது இல்லை, தியானிக்கிறதே இல்லை, வேதத்தை வாசிப்போம் ஆனால் தியானிக்கிறதே இல்லை. இனிமேல் இரவு நீங்க கண்டதையும் போட்டு தியானித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் இந்த வேதத்தின் அதிசயங்களை, அவருடைய மகத்துவமான செயல்களை, அல்லது நீங்கள் சபையிலே கேட்கிற சாட்சிகளை நீங்கள் தியானித்துக் கொண்டிருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் பார்க்கிறோம் சில தேவ மனிதர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள், எந்த விதத்திலும் எந்த தகுதியும் இல்லாத மிக சாதாரணமான சிலருக்கு அவர் மிக பெரிய பெரிய காரியங்களை அவர்களுக்கும் செய்திருக்கிறார், அவர்களை கொண்டும் செய்திருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம் யோசேப்பு யாக்கோபுடைய குமாரரில் ஒருவன், யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்டவன், ஆனால் சகோதரர்கள் பொறாமை கொண்டு இவனை மிருகம் பீறிட்டு கொண்டு போட்டது என்று சொல்லி தவறான தகவலை தகப்பனுக்கு சொல்லிவிட்டார்கள். தகப்பன் அந்த கவலையிலேயே சோர்ந்து போய்விடுகிறான். இவன் குழியில் தூக்கி போடப்பட்டிருக்கிறான். 10 வெள்ளி காசுக்கு அரபி தேசத்து வியாபாரிகளிடத்தில் விற்கப்படுகிறான். எகிப்திலே அடிமையாக கொல்லப்படுகிறான். அந்த அடிமையாய் கொல்லப்பட்ட போத்திபார் வீட்டிலே செய்யாத குற்றத்திற்கு இப்பொழுது சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். சிறையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு தரிசனத்தை சொல்லுகிறான். சுயம்பாகிக்கும் பானபத்திரக்காரனுக்கும் சில காரியங்களை சொல்லுகிறான். அது அப்படியே நடக்கிறது. ஆனால் உதவி செய்வேன் என்று வாக்களித்து போன பானபத்திரக்காரன் மறந்து போகிறான். ஆனா காலம் வந்த பொழுது அந்த பார்வோனுக்கு ஒரு பொல்லாத சொப்பனம் வருகிறது. அப்பொழுதுதான் அந்த எபிரே பிள்ளையாண்டனை குறித்து பானபத்திரக்காரனுக்கு நினைவு வந்து பார்வோன் ராஜாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவன் முகச்சவரகம் செய்யப்படுகிறான். வஸ்திரங்கள், ராஜவஸ்திரம் உடுவிக்கப்படுகிறது. அவனுடைய முத்திரை மோதம் கொடுக்கப்படுகிறது. சரப்பணி அவனுக்கு அணிவிக்கப்படுகிறது. அந்த தேசத்து பிரதான ஆசானுடைய மகள் அந்த யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறான். இப்பொழுது சிங்காசனத்தில் அமருகிறான். பெயருக்கு பார்வோன் ராஜாவாக இருந்தாலும் நிர்வாகம் முழுவதையும் இந்த யோசேப்பு தான் எடுத்துக்கொண்டான். இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தது. இப்போ கர்த்தருடைய கிருபையினால அவன் சிங்காசனம் அவனுக்கு உண்டாயிற்று. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அந்த வார்த்தையை கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஆனா இப்பொழுது அவன் ஆட்சியில் இருந்தாலும் பெரிதான காரியங்களை எழுத்துக்குன்னு செய்ய ஆரம்பிக்கவில்லை. அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். மூத்த மகனுக்கு மனாசே, அந்த மகனுக்கு பெயர் கொடுக்கும் போது அவன் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:51 ஆதியாகமம் 41:51
யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
நான் மறக்கும்படி
தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
இங்கே கர்த்தர் யோசேப்பை கொண்டு பெரிய காரியங்களை செய்ததற்கு இவன் சூசகமாக ரெண்டு விளக்கங்களை அவன் கொடுக்கிறான். இந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் என்ன பெரிய காரியங்களை செய்தார் அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் எம்பிஏ படித்தவர்களுக்கு தெரியும், பீட்டர் எம் டக்கர், அவர் தான் அத்தாரிட்டி. அவருடைய புஸ்தகங்கள், அவருடைய எழுத்துக்கள் தான் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னைக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஆனால் இந்த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸை அன்றைக்கே வெளிப்படுத்தி கொடுத்தவன் இந்த யோசேப்பு. படிக்காதவன், எந்த சூழ்நிலை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதவன், அவனுக்குத்தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய அந்த காரியங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த யோசேப்புடைய காரியங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பத்திரப்பதிவு முறைமை, அது மாத்திரமல்ல கஜானா, ட்ரெஷரி, நிலங்களை பதிவு செய்வது, இப்படி எல்லாவற்றிலும் அவன் அழகான காரியங்களை செய்கிறான். அது மாத்திரமல்ல உணவு தானியங்களை 7 வருஷம் பராமரிக்கக்கூடிய களஞ்சியங்களை அவன் தான் கட்டுக்கிறான். இன்னைக்கு எஃப்சிஐல குடோன் வச்சிருக்கிறாங்க, இந்த வருஷம் ஸ்டாக் பண்ணுவாங்க, 6 மாசம் கழிச்சு புழு பூச்சி அரிச்சிடும், அழிஞ்சு போகிறது. இந்த இவ்வளவு விஞ்ஞான காலத்தில் அந்த உணவு தானியங்களை பராமரிக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கு மனிதனுக்கு அறிவு இருக்கிறது. ஆனால் எந்த அறிவும் விஞ்ஞானமும் இல்லாத வெளிப்படாத காலத்தில் யோசேப்பு இவ்வளவு காரியங்களை செய்தான். அது மாத்திரம் எவ்வளவு நேர்த்தியான காரியங்களை எல்லாம் அவன் அங்கே யோசேப்பு செய்திருக்கிறான். லேபர் மேனேஜ்மெண்ட், டைம் ஷெடியூல், இதெல்லாம் அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட லேட்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி எல்லாவற்றையும் அவன் தன் நிர்வாகத்திலே அரசியலிலே அவன் அன்றைக்கே வெளிப்படுத்தினான். இப்போ எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு முன்னோடியாக இருப்பதே இந்த யோசேப்பு. அப்போ அவனுக்கு அப்படி எப்படி அந்த நாணயம் வந்தது? அப்போ கர்த்தர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். சிங்காசனம் வரைக்கும் கிருபையினால் கிடைத்தது, நமக்கு கிருபையினால் ரட்சிப்பு கிடைத்தது. உண்மைதானே, நமக்கு கிடைத்த சிங்காசனம் என்னது? கிருபையினால் ரட்சிப்பு. ஆனா உங்களையும் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஏன் செய்ய முடியவில்லை? கர்த்தரும் உங்களுக்கு செய்ய முடியவில்லை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவில்லை என்றால் கிருபையினால் சிங்காசனத்தை பெற்றிருக்கிற நீங்கள் இன்னும் கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். கவலைகளை மறக்கவே இல்லை. இங்க ஒவ்வொருத்தரையும் தனியா கேட்டா நீங்க சொல்லுவீங்க, எனக்கு பிரதர் சர்ச்சுக்கு வந்தாதான் பிரதர் ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமா போறேன், அதுவும் ஏசி போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல, அது சம்மர்ல கஷ்டம்தான், அதுவும் இப்ப அதனால கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா என் கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொன்னா அது கம்பராமாயணத்தை காட்டும் பெருசா இருக்கும் பிரதர், அவ்வளவு கண்ணீர் துருத்திலாம் பத்தாது, லாரி ஓட்ட டேங்கே வேணும், அவ்வளவு கண்ணீர் எனக்கு இருக்கு. ஏன் சோக கதையை நீங்க ஏன் கேட்கணும் பிரதர், நீங்களே அழுதுருவீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிடுவான். அத்தனை பேருக்கு அத்தனை சோகம், கவலை இல்லாத யாராவது இருக்கீங்களா? சொல்லி பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன். எல்லாருக்கும் ஏதாவது கவலை இருக்காதானே செய்யுது, பிரசங்கர் எங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா கவலைகளை மறக்க செய்கிறார், கவலைகளை மறக்க செய்கிறார். தண்ணி அடிக்கிறவங்க போய் கேளுங்க, அவன் ஒரு லாஜிக் சொல்லலாம், எதுக்கியா குடிக்கிற, கவலையை மறக்கதான். சரி, கவலை மறந்த பிறகு விட்டுற வேண்டியதானே, திருப்பி கவலை வந்துருது, அதனால தான் திருப்பியும் குடிக்கிறேன். அவன் உண்மைதானே, அவன் நம்ம பொய் சொல்லக்கூடாது, அவன் உண்மைதான். கவலையை மறக்க அவனுக்கு வழி தெரியல, நமக்கு வழி தெரிஞ்சிருக்கு. ஆனால் நாம என்ன செய்யறோம்? கொஞ்ச நேரம் கவலையை மறப்போம், போகும்போது செருப்பை வேணாலும் மறந்துடுவோம், ஆனால் கவலையை தூக்கிட்டு போயிடுவோம். அதானே நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. அப்புறம் கர்த்தர் எப்படி பெரிய காரியங்களை செய்வா? அப்போ கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பாரங்களை சுமந்து கொண்டு வருகிறீர்கள், அதை அவருடைய பாதத்தில் போட்டுவிட வேண்டும் என்ற எண்ணமே இல்லை, கர்த்தமேல் விசுவாசம் இல்லை. அவரால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரங்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் போட்டுவிட்டு நீங்கள் மறந்து விடுவீர்கள். இன்னைக்கு கவலைகளை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம், அப்ப நம்ம விசுவாசத்துல குறைந்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையில வரும், உங்க பாஸ்டருக்கு இல்லாத கவலையா அல்லது எனக்கு இல்லாத கவலையா, வரத்தான் செய்கிறது. சாதாரண மனிதர்கள் அது கத்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறதுனால நிறைய பாடுகள் வரத்தான் செய்கிறது, பலவீனங்கள் வரத்தான் செய்கிறது. அதையே நினைச்சு கொண்டிருந்த காலத்தை நடத்த முடியுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடிகிறது என்றால் அந்த கவலைகள் வரும். ஆண்டவரே, இது என்னால சுமக்க முடியாது. சுமக்கிறதுக்குனே பிறந்தவர் நீர் தான், நீரே வைத்துக் கொள்ளும், நீர் தான் நல்ல சுமை தாங்கி. இப்படிங்க இவர் என்ன செய்யறாரு, அந்த சுமையை சுமக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு கூலியும் தருகிறார். இப்ப சென்டர்ல போட்டர் இருப்பான், 50 ரூபா ஒரு பேக் தூக்கிட்டு வர்றதுக்கு 50 ரூபா, வெளியே வந்தா 60 ரூபாயா மாறிடும். அவர் கொடுக்கணும், போட்டருக்கு யார் கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன் பாரங்களை சுமப்பேன், என் முகத்தை நான் உன் மீது வைப்பேன், ஆசீர்வாதம் என் மணிப்பேச நான் ஓட்ட தந்துடுவேன் அப்படிங்கிற. ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவன் வேணுமா வேண்டாமா? அவர் உங்களோட தானே இருக்கிறார், எங்கேயாவது உங்களை விட்டுட்டு தனியா வருவேன் சொன்னாரா? கூடவே இருப்பேன் என்கிறார். நீங்க ஏன் உங்கள் சுமைகளை பாரங்களை அவரிடத்துல கொடுக்க பழகக்கூடாது? அவரோடு கூட பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது, துதிக்கிற நாவம் இருக்கிறது, செபிக்கிற நாவம் இருக்கிறது, ஜபம் என்றால் கர்த்தரோடு பேசுகிற அனுபவம். அப்ப பேச்சுவார்த்தையில இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, காலம் முழுக்க எதையாவது ஒன்னு விட்டுக் கொடுக்கணும். அப்ப உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்துல விட்டுக் கொடுத்து விடுங்கள், அதை மறந்துருங்க. ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார், கட்டாயம் செய்வார். என்ன நமக்கிட்ட ஒரு வீக்னஸ், கொடுத்த உடனே பதில் கிடைச்சிடும். இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம இப்ப ஆண்டவட்டையும் இன்ஸ்டன்ட் ஃபுட் ஐட்டத்துல தான் இருக்கிறோம். இப்ப கேட்டோம்னா இப்பமே பதில் வந்துடணும், அப்படிலாம் நிர்பந்தம் பண்ணவே முடியாது. அப்படியெல்லாம் கர்த்தர் நிர்பந்தம் பண்ணவே டார்ச்சர் பண்ணவே கூடாது. பாரத்தை கொடுத்துருங்க, அதை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாய் அதை செய்வார். அவர் செய்கிற வரைக்கும் அவருடைய விசேஷ கிருபை உங்களை தாங்கும், அதுதாங்க விசேஷ கிருபை. அவர் அற்புதங்களை செய்ய போறார் பாத்தீங்களா, அது வரைக்கும் அந்த பாடுகள் உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கு. இன்னைக்கு நீங்க என்னென்ன பாரங்களோடு வந்தீங்களோ தெரியாது, சில சரீர பாரங்களா இருக்கலாம், குடும்ப பாரங்களாக இருக்கலாம், தொழிலின் பாரங்களாக இருக்கலாம், ஊழியத்தின் பாரங்களா இருக்கலாம். எந்த பாரமா இருந்தாலும் நீ துக்கமுகமா இராதே, அது ஆண்டவரத்துல கொடுத்து விடு. மனமகிழ்ச்சியா இரு, உன் மன விருப்பங்களை நான் நிறைவேற்றிடு. எங்கேயாவது சொன்னாரா துக்கமுகமா இருன்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எழும்பி வருகிறார், எம்மாவுக்கு கலிலேயா ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார். வழியில எம்மாவுக்கு போகிற சீஷர்கள் அவர்கள் துக்கமுகமாய் போகிறார்கள், காரணம் நடந்த சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் துக்கமுகமாய் ஒருவருக்கு பேசிக் கொள்வது என்ன, ஏன் நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறீர்கள் என்னதான் கேட்டார். ஸ்திரீகள் அழுகிறார்கள், உயிர்த்தெழுந்து வந்து நிற்கிறார், ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்றுதான் கேட்டார். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த அழுவது துக்கமுகமா இருப்பது இதெல்லாம் கத்தர்க்க பிடிக்காத போல இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்ல சீன் குமாரத்தையே நீ மகிழ்ந்து கழிதூரு. ஒரு தாயின் மடியில் ஒரு குழந்தை இருக்கு, அன்னைக்கு நான் ஸ்டேஷன்ல பார்க்கிறேன், இந்த களை குத்தாடி பழிக்கிற ஒரு குடும்பம் பல்லாவரம் ஸ்டேஷன்ல, அந்த பிள்ளை அந்த தாய் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாள். அவளுக்கு கலெக்ஷன் கிடைக்கலையா, ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில அப்படியே சோர்ந்து போய் அந்த போஸ்டை சரிந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார். களைக்குத்தாடி ஸ்திரீ தான், ஆனாலும் அவளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கவலை, அப்படியே யார் போவதுன்னு தெரியாதபடி அப்படியே சோர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருக்கிறார். ஆனா அவள் மடியில ஒரு குழந்தை அது சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வழி இல்லையோ, அது அடுத்த வேலைக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லாத நிலைமையோ, ஏதோ ஒரு கடினமான ஒரு பாதையில் அந்த ஸ்திரீ இருக்கிறாள். ஆனா அவள் மடியில அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா சிரித்து விளையாடி கொண்டு இருந்தது தெரியுமா? அதை நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அதனால்தான் சிறுபிள்ளையை மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சிறுபிள்ளை தன் தாயை எவ்வளவாய் நேசிக்கிறது, எவ்வளவாய் நம்பி இருக்கிறது பாருங்க. அந்த தாய் இந்த பிள்ளைக்காக தான் கஷ்டத்தோடு இருக்கிறாள், அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷம். அவங்க அந்த தாய்மடியில் தவழுகிற குழந்தையே போல உங்கள் பாரங்கள் பாடுகள் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய மடியில் இருக்கிற குழந்தை என்கிற விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். எப்போ உங்கள் பாடுகள் பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு கர்த்தருக்கு நன்றி செல்வன் சொல்றீங்களோ, அதை காட்டிலும் உங்கள் பாடுகளை அவரிடத்துல கொடுக்க பழகி கொள்ளுகிறவர்கள் தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவை நீண்ட நாட்களாக எந்தெந்த காரியங்களிலே பாடுகள் வேதனை சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. இந்த யோசேப்புக்கு சிங்காசனம் கிடைத்தது, ஆனாலும் அவன் வாழ்க்கையில மிகுந்த வேதனைகள் மத்தியில இருந்தான். இப்ப சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்ததுனால என் வேதனையை மறக்க செய்தார் என்று அவன் அறிக்கை செய்கிறான். அது மாத்திரம் இன்னொன்று சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டை மறக்க செய்ததற்காக என்று சொல்லுகிறான். தகப்பன் வீட்டை எப்படி மறக்க முடியும்? தாய் தகப்பனை மறக்க முடியாது. வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தில் தேவனுக்கு இணையான ஒரு பிரமாணம் என்றால் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. தாய் தகப்பனை நான் கனம் பண்ண வேண்டும். அது இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில நடத்தி இருக்கிறார். 12 வயதில் சபையிலே அவர் சாஸ்திரிகள் மத்தியில கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு போய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். சிலுவையிலே தன் உயிரை கொடுப்பதற்கு முன்னால் சீஷன் இடத்துல தன் தாயை ஒப்பு கொடுத்து விட்டு தான் கடந்து போனார். அவர் ஒரு குடும்பத்திலே வளர்ந்தவர், வாழ்ந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். வேதத்தின் பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர். அப்ப தாய் தகப்பனை மறந்த பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்றால் அது முரண்பாடாகத்தானே காணப்படுகிறது. அப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் நல்ல வேலை, இன்னைக்கு ஊழியக்கார அற்புதமா ஒரு காரியத்தை சொன்னார். ஓடி போய் நம்ம வீட்டில் உள்ள பெருசுகள் எல்லாம் எங்கேயாவது கொண்டு தள்ளிடலாம். கூவத்தை காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போய் உள்ள தள்ளிடுறாதீங்க. இல்லனா முதியோர் எல்லாம் ரோட்டுக்கு ரோடு இருக்கு. உலகத்திலே சாபமான சின்னம் தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்கு, ஒன்னு டாஸ்மாக், இன்னொன்னு முதியோர் இல்லம். இந்த ரெண்டும் சாபமான சின்னம். அப்படி கடந்து போகும்போது கைகளை நீட்டி நல்லா கட்டி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இந்த ரெண்டும் பூமியில இருக்கவே கூடாது. முதியோர்கள் எல்லாம் வந்துவிட்டா கிறிஸ்துவின் பிரமாணம் இங்க மீறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அர்த்தம். குடிகார இது வந்துச்சுன்னா உலகத்துல கவலையை தீர்க்க வழி இல்லாம மனுஷன் வைத்தியம் அலையிறாங்கிறது அர்த்தம். இந்த ரெண்டையும் கடிந்து கட்டிக்கொள்ள ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். சரி, அது போகட்டும். அப்ப இங்கே பார்க்கிறோம், தகப்பன் வீட்டை மறக்க செய்தால் அது எப்படி மறக்க முடியும்? இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவனுடைய தகப்பன் செய்த ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 11 அதிகாரம் ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பிற்பகுதியில் தேராகு தன் பிள்ளைகள் நாகோர், ஆபிரகாம், அவருடைய மனைவிமார் சாராய், மில்காள், இவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு கானானுக்கு புறப்படுகிறான். இவர்கள் இருப்பது கல்தேயர் தேசம். விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள், பேய் பிசாசுகளை நமஸ்கரிக்கிறவர்கள், பெண் தெய்வங்களை வழிபடுகிற தேசம் கல்தேயர் தேசம். அந்த தேசத்திலிருந்து இவனுக்கு என்ன உணர்வு வந்ததோ தெரியாது, கானான் தேசத்துக்கு பிரயாணப்படுகிறான். சந்தோஷமா புறப்படுகிறார்கள். கர்த்தர் இப்பொழுது இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆக இயற்கையாகவே ஒருவனுக்கு கானானுக்கு வர வேண்டும் என்று என்ன வருகிறதே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். வருகிறார்கள், வழியில் ஆறாம் என்ற ஒரு ஊர் வருகிறது. அது செல்வ செழிப்புள்ள ஊர். அந்த ஊரிலே டேரா போட்டு விட்டார்கள். பணம் செல்வ கொளிக்கிறது. இவர்கள் விக்கிரக பொம்மைகளை செய்து விக்கிற இனத்தை சார்ந்தவர்கள். ஆகவே செல்வம் அவர்களுக்கு செழிப்பு வந்துவிட்டது. இந்த செல்வத்தை பார்த்த மாத்திரத்திலேயே கானானுக்கு போறதை மறந்து விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். பிரசங்கத்தெல்லாம் கேட்போம், ஒரு பிரச்சனைகள் மத்தியில பாஸ்டர் வந்து கண்ணீரோடு ஜெபிப்பாரு, வசனங்களை ஏற்றுக்கொள்வோம், உடனே கானானுக்கு பரப்புறோம். அப்பா இனிமேல் தான் கானான், பாகாலாம் வேண்டாம், எனக்கு கல்தேயர்லாம் வேண்டாம், இனிமேல் இஸ்ரேல் தான் என் ஜனம், ரூத்த போல கிளம்பிடுவோம், நேர கானானுக்கு புறப்பட்டுருவோம், வழியில கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிச்சவொடனே ஆண்டவரே இது போதும், ஐ ஹவ் நோ டைம். என்ன பிரதர் சர்ச்சுக்கு வரல? பிரதர் இன்னைக்குதான் பிரதர் கடையில சேல்ஸ் சூப்பரா இருக்கும். என்ன ஐயா ஆளைய காணோம், நோ டைம் பிரதர், ஏதாவது ஊழியம் செய்யணும் சொல்லுங்க, 10,000 தருகிறேன். பணத்தை தூக்கி குப்பையில போடுது. நீதான் வேணும் ஆண்டவர், நீ அதுக்குதான் கூப்பிட்டாரு. கானானுக்கு நீ போக வேண்டியவன். கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் உன்னை தனக்குன்னு தெரிந்து கொண்டார். ஆனா உன் விசுவாசத்தினால் நீ வேண்டிக் கொண்டதுனால் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்னைக்கு ஓட்டத்தை தொடங்கினவர் பாதியில நிக்கிறவர்கள் தான் அநேகர். ஆனா நீங்க பரவாயில்ல, ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் உனக்கு ஒருவேளை ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி நமக்கும் ஆசீர்வாதத்தினால அளந்து வைக்கிறாரோன்னு என்ன தோணுது? நல்லதுதான். இல்லனா என்ன பாரு அழகப்பாருன்னு சொல்லி நாமளும் தான் ஆடிடுவோம் ஆட்டம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்லது இப்படியே இருக்கிற நல்லது. எத்தனை சொல்ல முடியும், இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலே அதுவே நல்லது. ஏன்னா நம்ம காணானுக்கு போகணும், வழியில ஆறான்ல உட்கார்ந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல சொல்லி 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 ஆசீர்வாதத்தை சந்தித்த உடனே காணானை மறந்து விடுகிறார்கள், ஆறானில் உட்கார்ந்து விடுகிறார்கள். கத்தர் பார்த்தார் விட்டுட்டாரு, புறப்பட்ட ஆபிரகாம் குடும்பத்து மீது கண்ணோக்கமா இருந்தார், இப்பொழுது விட்டு விட்டார். என்ன ஆச்சு, தேராகு செத்த பிறகு ஆபிரகாம கூப்பிடுகிறார். அப்ப உனக்குள்ள ஒரு தேராகு இருக்கு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீ விசுவாசமாய் கர்த்தருடைய பாதையில் புறப்படுகிறாய். சிலருக்கு ஆசீர்வாதங்கள் வந்த மாத்திரத்திலேயே ஆறானிலேயே தரித்து விடுகிறார்கள், கானானின் பாதையை மறந்து விடுகிறார்கள். அப்ப உனக்குள்ள ஒரு தேராக இருக்கு, அது சாகணும். இப்ப ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுகிறார், ஆபிரகாம் நீயாவது அந்த கானானுக்கு போ, நான் காண்பிக்க அந்த தேசத்துக்கு புறப்படு. ஆனால் புறப்படுவதற்கு முன்னால் நீ மூன்று காரியங்களை செய்ய வேண்டும். இது 12:1 எழுதப்பட்டிருக்கிறது. தேராக செத்தப்பு என்பது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் தேசம் விக்கிரக வழிபாடு உள்ள தேசம், அதை விட்டுவிடு. இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் விக்கிரக வழிபாட்டில் உள்ளவர்கள். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய தாத்தாவோ அல்லது அதற்கு முந்தினவர்களோ கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அது நிமித்தமாக இன்னைக்கு இந்த சுவாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் அந்த சுவாக்கியம் இல்லை. இன்னைக்கு சிலர் இப்பொழுதுதான் ஆண்டவருக்கு வந்திருப்பீர்கள். இதுவரைக்கும் விக்கிரகங்களை வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் இந்த இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இன்னும் உங்கள் வீடுகளில் உங்கள் உறவினர்கள் ரத்தத்தின் சம்பந்தங்கள் அநேகர் இன்னும் விக்கிரக வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் உங்களை ஆபிரகாமை போல தெரிந்து கொண்டார். அப்ப நாம் வந்த தேசம் விக்கிரகங்களை பேய்களை பலியிட்டு வழிபட்டுக் கொண்டிருந்த இன்னைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாயாருடைய வழியில இன்றைக்கும் தீவிர இந்து மக்கள், ஆனா என்னுடைய உறவினர்கள் என் தாய்மாமா என் பெரியம்மா சித்தி அத்தனை பேர் என் கசின்ஸ் அத்தனை பேரும் தீவிர இந்து மார்க்கத்தார். ஆனா ஏமல தீவிரம் கிடையாது, அவர்கள் மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள். திருச்செந்தூர் அருகே அருஞ்சுனை காத்து ஐயனார் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் 5 குடும்பங்களில் என்னுடைய அம்மாவுடைய குடும்பம் ஒன்று. இன்றைக்கும் அங்கே பூஜை செய்யப்படுகிற அந்த வருமானங்களில் 1/5 பகுதி என் தாயுடைய குடும்பத்திற்கு என் தாய்மாமா குடும்பத்துக்கு வரும். என்னுடைய தாயார் குடும்பத்தில் மரணமோ திருமணமோ எதுவா இருந்தாலும் அங்க போவாங்க அந்த காட்டுக்குள்ள அந்த கோயிலுக்கு. அது அங்க ஒரு இவங்க போற வேகத்துல அங்குள்ள பள்ளி பயந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரு சத்தம் கொடுக்கும். உடனே சாமி வரம் கொடுத்துருவாங்க, சாமி வரம் கொடுத்தாதான் செத்த பணத்தை எடுப்பாங்க, கல்யாணத்தையும் கட்டுவாங்க. அப்படிப்பட்ட முட்டாள் ஜாதி குடும்பம் எங்க குடும்பம். பிறகு செத்தாச்சுன்னா அங்க ஒரு குளம் உண்டு, அதுல இருந்து தண்ணியை சுமச்சு வந்து இவரை குளிப்பாட்டுவாங்க. செத்தாட உயிரோடு இருக்கும்போது குளிக்க குளிப்பாட்டவே மாட்டாங்க, ஆனா செத்தவர் அந்த கோயில் குளத்துல தங்கி. அப்படிப்பட்ட சமுதாயம், அப்படிப்பட்ட குடும்பம், அதுல இருந்தா கத்த கிருபையாய் எனக்கு இந்த ரட்சிப்பு. எவ்வளவு கஷ்டம், என் குடும்பத்தோட ஒத்து போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதுதான் பெரிய டேஞ்சர். எப்படியோ கத்தர் எங்களை சமாளிக்கிறார், மேனேஜ் பண்ணுகிறார். சரி, அது போகட்டும். இப்படி தீவிரமான குடும்பம். அப்போ என்னுடைய இனத்துல இப்படிப்பட்டதா இருக்கிறாங்க, இதுதானா நம்முடைய தேசம்? அதுக்காக உறவுகளை வெட்ட வேண்டுமா? லவ் தை நெய்பர், அந்நியரை சிநேகங்கள் என்று சொன்னார். அதுக்காக அவர்கிட்ட பேசாம இருக்க முடியுமா? ஒரு இந்துங்கிறதுனால அவர் கடையில நம்ம ஜாமான் வாங்காம இருப்போமா? நம்முடைய நெய்பர் ஒரு இந்துவா இருக்கிறதுனால பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அவர்களை தான் நேசிக்க சொன்னார், பாவத்தை தான் வெறுக்க சொன்னார். அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நாமும் நம்முடைய முன்னோர்களும் அப்படித்தான் இருந்தோம். அப்ப இதைத்தான் அவர் சொன்னார், உன் கல்தேய தேசத்தை விட்டு வா. இன்றைக்கு அநேகர் கல்தேய தேசத்தின் எண்ணங்களோடு கூடவே கிறிஸ்துவை தேடி கொண்டிருக்கிறார். அது சாகணும், அந்த தேராது சாகணும். உன் இனம், நீ சில இனத்துக்கு என்று சொல்லி சில பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறார். அது நல்ல பழக்கங்களும் இருக்கிறது, கெட்ட பழக்கங்களும் இருக்கிறது. சாத்தான் இதில் என்ன செய்து விடுகிறான்? பயத்தை ஏற்படுத்தி சில மூட நம்பிக்கைகளை பழக்கங்களாக மாற்றி விடுகிறான். இன்றைக்கும் அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். சில பழக்கங்கள் அப்படியே இருக்கிறது. நல்ல நேரம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, நிமித்தம் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, இதெல்லாம் இருக்கு. ஒரு அருமையான சகோதரன், அவர் நல்ல கிறிஸ்தவன், ஏசிய சபையில உறுப்பினராக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு நாள் வரும்போது, அவருடைய பெயர் விசாகன், விசாகன். அவன் கேட்ட, நீங்க இந்துலேருந்து ஆண்டவர்களை வந்தீங்களா? இல்ல இல்ல, நாங்க எங்க பாட்டி காலத்திலேயே தாத்தா காலத்திலே கிறிஸ்டியன். விசாகன் வச்சிருக்கீங்க? இல்ல, முருகன் பிறந்த நட்சத்திரத்துல நான் பிறந்தனா, அதனால எனக்கு விசாகன். எப்படி இருக்கு பாருங்க, இன்னைக்கு ஏசிய சபையில தான் இருக்கிறது. அதனால ஐயா பேரையாவது மாத்திட்டாலே விசாகன். இதெல்லாம் நிர்பந்தம், வாழ்க்கை நிர்பந்தங்கள். சர்டிபிகேட் கிழிச்சு போட முடியுமா? பாஸ்போர்ட் அதுக்காக அவர் கிழிச்சு போட முடியுமா? சில வாழ்க்கையின் பிராக்டிக்கலா சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. அவருடைய மனசு ஆண்டவர்கள் இருக்கிறது, ஆனா அவருடைய குடும்பம் இன்னும் இனத்தின் காரியங்களை விடவில்லையே. ஏன்னா அவங்க நட்சத்திரத்தை பார்த்துதான் பெயர் வைப்பாங்களாம், அந்த நட்சத்திரத்தை தான் பெயர் வைப்பாங்க. நாள் நிமித்தம் பார்ப்பது. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு அப்படி மக்கள் மத்தியில இருக்கு. இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்? கல்யாணத்தை கட்டுகிறார்கள். இந்த காரியம் கத்தரால் வந்தது. ஜபம் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் அங்கே போட்ட சிஎஸ்சி ஐயரு. ஆனா நாலு நட்சத்திரம் டைம் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்கறது பூனல் போட்ட ஐயரு. இன்னைக்கு அதான் நடக்கு. இதெல்லாம் பார்த்ததே தான் சொல்லுகிறேன், சபைகள் நடக்கிறத சொல்லுகிறேன். எத்தனை குடும்பம், ஒரு குடும்பம் என்கேஜ்மெண்ட் கூப்பிட்டுருக்காங்க, நல்ல பக்தியுள்ள குடும்பம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நானும் ஏறிட்டேன். ஆக வேன்ல ஏறுறோம், வேன் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறுத்த சொல்லிட்டாரு மாப்பிள்ளையுடைய அப்பா. நிறுத்த சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு சம் தண்ணி வாங்கி குடிச்சேன். பிரதர் நீங்களும் வாங்க, ஏங்க எனக்கு தாகமே இல்லை. இல்ல இல்ல இல்ல, வாங்க வாங்க குடிச்சாரு, இன்னும் சேர்ந்து குடிப்போம். சரி நானும் குடிச்சாச்சு. ஏங்க தாகமே இல்லை, எனக்கு எனக்கு தண்ணியை குடிச்சிங்க. இல்ல பிரதர், ஒரு மொட்டை பாப்பாத்தி குறுக்க போயிட்டான். அவர் அந்த தெருவுக்காரரு, அவருக்கு யாரு பாப்பாத்தி யாரு மொட்டைன்னு தெரியும். நான் அந்நியன் தானே, எனக்கு எப்படி தெரியும்? பாவம் அந்த சகோதரி. அப்படி சொல்லலாமா? இளம் வயதில் கணவனை இழந்த ஒரு சகோதரிய பார்த்து இந்த மனுஷன் ஆறுதலா பேச வேண்டாமா? இந்த வார்த்தையா சொல்றது? அப்புறம் எப்படி நாம போக முடியும்? இதெல்லாம் வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் ஆண்டவர்களை வந்தவங்க ஆத்துல இருந்து வந்தாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. சரி நானும் வர்றேன்னு சொல்லிட்டேன். தாம்பரம் எத்தனை மணிக்கு வரீங்க பிரதர்? திங்கக்கிழமை தான் வர முடியும், அன்னைக்கு தான் எனக்கு ஓய்வு நாள். நான் ஒரு 4:30 வந்துடுறேன். என்ன பிரதர், 6:30 மேல வாங்க. ஏங்க ஏன் கன்வீனியன்ட்டு நான் வர முடியும்? சாயந்தரம்லாம் ட்ரெயினில் வர முடியாது, கூட்டமாக இருக்கும். அதனால நான் 4:30 வந்துடுறேன். இல்லை பிரதர், முதன் முதலாக வர்றீங்க, ராகாலத்தில் நீங்கள் வரணும். இப்போ அதனால நான் இப்போ பெறப்படும் போது டெய்லி கலண்டரில் பார்க்குறேன், வசனத்தை பார்க்குறதே இல்லையோ. இன்னைக்கு எப்போ ராகுகாலம், எப்போ யமகண்டம், எப்போ குளிக, இதெல்லாம் தெரிஞ்சது எவ்வளோ கேடான காரியம் பாருங்க. தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையா? ஏன்னா நம்ம விசுவாசத்துக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க எப்போ ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய சபைகளில் உள்ளவங்க சொல்ற காரியத்தை தான் நான் சொல்றேன். காரணம், நாங்க பழகிட்டோம் பிரதர். எங்க அப்பா பார்த்தாரு, எங்க அம்மா பார்த்தாரு, எங்க பாஸ்டர் எல்லாம் ஒன்னும் சொல்லலையே, அதனால ரெகக்னிஷன் ஆயிட்டான். இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்கள் நடக்கிற கேடுகட்ட காரியம். மற்றவர்கள் நான் குறை சொல்லல. கர்த்தருக்கு வந்து விட்டோம், கானானுக்கு போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிற சில அறியாமையின் காரியங்கள், அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் வேண்டாப்பா. என் மார்க்கம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இந்த பழைய வழியெல்லாம் கட் பண்ணிரு, இந்த தேராகலாம் உனக்குள்ள கிடக்க கூடாது, இதெல்லாம் கட் பண்ணு என்று சொல்லுகிறார். உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை. தகப்பன் வீட்டை என்றால் அந்த தகப்பன் அநியாயமா சம்பாதித்த காசு, எனக்கு பிரியமில்லாத முறையில் அவன் சம்பாதித்த காசு, அந்த ஆஸ்திகளை தான் விட்டுவிடு என்று சொன்னார். தாய் தகப்பனை அல்ல. இன்னைக்கு அநேக செய்கிற காரியம் தாய் தகப்பன் இன்கன்வீனியன்ஸ் அல்லது அன்வான்ட் லக்கேஜ் என்கிற நிலைமைக்கு இன்னைக்கு காலம் ஓய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆர்ஃபனேஜ் நடத்துறவங்க, முதியோர் இல்லத்தை நடத்துறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, அதுல போய் சேர்றவங்களும் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. பரலோகத்துக்கு போய் எப்படி சேர முடியும்? இன்னைக்கு யோசித்து பாருங்க எவ்வளவு வேதனை. இன்னைக்கு அன்னைக்கு ஒரு குடும்பம் ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க, 5 பேர் இருக்காங்க, 6வது ஒரு சகோதரி. தாய் ஒரு இடத்துல இருப்பாங்களா, தகப்பன் ஒரு இடத்துல, எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஆளாக்கினவர்கள் சீட்டு போடுவாங்களாம் கிறிஸ்துமஸுக்கு. சீட்டு, நான் சீட்டு நடத்துறதான் பார்த்திருக்கேன், இங்க சீட்டு போடுவாங்களாம். அப்பா அம்மா எங்க இருக்கணும், யார் யார் வீட்டில்? அந்த முதியவர்கள் 5 பிள்ளைகள் வீட்லையும் இந்த ரிலே ரேஸ் மாதிரி போய் வந்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பிள்ளை வீட்டில் இதுவரைக்கும் இருக்க முடியல, கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் ஒரு வீட்டில் சேருவாங்களாம். இது ஒரு வாழ்க்கைய பாருங்க, எவ்வளவு வேதனை இருக்கும். அவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவா செய்வாரு? இப்படி குரங்கு கையில மாட்டிக்கிட்ட பூ மாலை மாதிரி முழிப்பாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீ தாய் தகப்பனை மறந்துவிடு என்பதற்காக வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லது இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார், இவெல்லாம் ஒரு அப்பனா, எனக்கு பீஸ் கட்டினானா, எனக்காக என்ன செய்திருக்கிறான், மற்றவங்கள மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறானா, பைக்கு கட்ட ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரல, இவெல்லாம் ஒரு அப்பனா, இவனுக்கு இப்ப நான் செய்யணுமா? இன்னைக்கு கேள்வியோடு இருக்கிறார்கள் இளைஞர்கள், அதனால பழி வாங்குகிறார்கள். இன்னைக்கு பெற்றோர்களை பழி வாங்குகிற பிள்ளைகள் அறிவு பெருத்தவர்களா இருக்கிறார்கள். இவரெல்லாம் என்ன செய்யறது? ஆனா சபையில வந்து கத்தாவே உண்மையை துதிப்பேன்னா அவர் சொல்ல, நான் ஒன்னதான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படிம்பாரு. ஏன்னா அவருடைய பிரமாணத்தின்படி தான் நியாயம் இருப்பாரு. இன்னைக்கு அதுதான் நடக்கு. அதனால அப்படியான இருந்துறாதீங்க. உன் தாய் தகப்பன் என்ன செய்யுதுன்னு கேட்காத, உன் நாடு உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்காத, நீ என்ன செய்திருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது நீ தான் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணணும், அவங்க உனக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதல. நாம செய்யணும். அவர் நமக்கு நன்மையே செய்யவில்லை என்றாலும், அவர் தீமையிலே தீமையான காரியங்கள் செய்திருந்தாலும், நாம் பெற்றோருக்கு நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளணும். இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். இதைத்தான் அவர் சொன்னார். அதனால்தான் அவர் சொன்னார், தேராகு செத்த பிறகு ஆபிரகாமை அழைத்தார். இந்த தேராகுகள் நம்முடைய தேசத்தின் பழக்கங்கள், நம்முடைய இனத்தின் பழக்கங்கள், இந்த மாதிரி காரியங்கள், தகப்பனுடைய பழக்கங்கள், இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இது யோசேப்புக்குள்ள இருந்தது. இந்த யோசேப்பு தன் குடும்பத்தின் காரியமாகவே நினைத்துக் கொண்டிருந்தான், ஆனா கூட இருந்த கர்த்தரை மறந்திருந்திருக்கிறான். இப்போ தன் தகப்பன் வீட்டை மறந்தான், தெய்வத்தை தன் தகப்பனா நினைக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அவ இன்றைக்கு நான் ஒரு ஆலோசனையா கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல நண்பர். எப்படி உன் நல்ல நண்பன் இடத்துல உன் எல்லா ஆசாபாசங்களையும் நீ மறைவில்லாமல் வெளிப்படுத்துகிறாயோ, அதுபோல துயரம் கண்ணீர் எதுவா இருந்தாலும் அந்த நல்ல நண்பன் இடத்துல நீ கொடுக்க பழகிக்கொள். அதுபோல அந்த நல்ல தகப்பனை அவரை ஏற்றுக்கொள். அந்த தகப்பனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய். அந்த தகப்பனுடைய நினைவாக நீ இருந்து பார். என் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். சும்மா கூப்பிடுறதுனால கேட்கறதுனால வெறும் விசுவாசத்தினால மாத்திரமே பெரிய காரியம் நடந்துடாது. உன் கிரியை இருக்கணும், விசுவாசமும் வேண்டும், அது கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். அது எப்படி? இனிமேல் உங்கள் கவலைகளை கர்த்தரத்தில் போட்டு விடுங்கள், பெற்றோரை கனப்படுத்த பழகிக்கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் நல்லது இயேசு கிறிஸ்துவின் நினைவுகளில் தரித்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த கல்தைய தேசத்தின் பழக்கங்கள் நிறைய இருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், யாக்கோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அவன் சீரியா தேசத்திலிருந்து புறப்படுகிறான். அவனுக்கு இரண்டு மனைவிகள், அவர்கள் மூலமாக கிடைத்த இன்னும் பிளஸ் டூ, அவன் நாலு மனைவிகளோடு வருகிறான். பிள்ளைகள் பெரும் பட்டாளமாய் புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும்போது மூன்று நாள் கழித்து லாபானுக்கு தெரிய வருகிறது, அவன் துரத்தி கொண்டு வருகிறான். வருகிற வழியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ யாக்கோபோடு சமாதானத்தை தான் பேச வேண்டும், வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவன் எதற்காக தேடி வருகிறான்? இவர்கள் திருட்டளவாய் போனதை குறித்து கூட கவலைப்படவில்லை. அவனுடைய சொரூபத்தை, ஸ்டாச்சு, விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி தேடி வருகிறான். கடைசியில யாக்கோபுக்கு வாக்குவாதம் வருகிறது. தேட சொல்லுகிறான், தேடி பார்க்க ஒரு இடத்திலும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சொரூபத்தை யார் மறைத்து வைத்திருந்தாள்? யாக்கோபுக்கு பிரியமான ராகேல் அதை தன் கூடாரத்தில் மறைத்து வைத்திருந்தாள். அந்த தகப்பன் வரும்பொழுது பொய் சொல்லுகிறாள், பெண்களுக்குரிய வழிபாட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறாள். விக்கிரகம் வந்த உடனே என்ன வந்துச்சு? திருடு வந்தது. திருடும் வந்தது, பொய்யும் வந்தது. இந்த திருடும் பொய்யும் பிரமாணத்துக்கு மீறுதலான காரியம். யாருடைய பொருளையும் இச்சிக்க கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்ல கூடாது. இது பிரமாணங்கள் முக்கியமானது. ஆனா அந்த விக்கிரகம் வந்ததுனால அவனுக்கு திருடும் பொய்யும் ராகேலுக்கு வந்தது. இப்போ இவர்கள் கானானுக்கு புறப்படுகிறாள், எருசலேமுக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். ஆனா என்ன ஆயிற்று? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:34-35, அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 35:16-19, இந்த வசனங்களை நீங்கள் சேர்ந்து வாசிப்பீர்களானால், கானானுக்கு புறப்பட்டு வருகிறார்கள் ஆபிரகாம் யாக்கோபோடு கூட. ஆனால் வழியிலே அவள் செத்தாள். ரெண்டாவது ஒரு பிள்ளை பெறுகிறாள் பென்யமீன், அவருடைய முகத்தை காணாமலேயே வழியிலே செத்தாள். இவளுடைய கல்லறை பெத்லகேமில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டது? வழியிலே கல்வாரி மர ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டது. பெத்லகேமுக்கு இவள் போய் சேரவில்லை. இவர்கள் இப்பொழுது எங்க போய் கொண்டிருக்கிறார்கள்? பெத்தேல் இருந்து பெத்லகேம் போய் எருசலேமுக்கு போக வேண்டும். அந்த வழி பிரயாணத்தில் இவள் பெத்லகேமிலும் அடக்கம் பண்ணப்படவில்லை, அவள் எருசலேமுக்கு போய் சேரவில்லை, தன் பிறந்த இரண்டாவது பிள்ளையின் முகத்தையும் பார்க்கவில்லை. அவள் வழியிலே செத்து வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆபிரகாமுடைய சந்ததியில இப்படி ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரே ஸ்திரீ ராகேல். அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையான வாழ்க்கை உண்டாயிற்று. எனக்கருமையானவர்களே, நீ கானானுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாய், கானானுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த ராகேலை போல விக்கிரக வழிபாடை கொண்டு நீ பிரமாணத்தை மீறி கானான் பயணத்தில் நீ வழியை மாற்றி விடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத கார். அப்ப அந்த ராகேல் கானானுக்கு போய் சேரவே இல்லை. அப்ப நீ கானானுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற, நீ உன் கவலைகளை மறந்துவிடு. இந்த ராகேல் கவலையிலேயே செத்தாள். அவளுக்கு விக்கிரகங்கள் இருந்தது, அதனாலேயே அவள் பரிசுத்தமான பெத்லகேமுக்கு போக முடியவில்லை. இன்று உனக்குள் இருக்கிற தேராகு என்ன? இன்னைக்கு அந்த தேராகு சாக வேண்டும். அந்த தேராகு உனக்குள் சாக வேண்டும். அது செத்தால்தான் நீ கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். அப்ப கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகும். சரி, கானானுக்கு போறதுனால என்ன வழியில பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வான். கானான் என்பது அல்டிமேட் டெஸ்டினேஷன். அங்கே கடைசி போய் சேர வரைக்கும் நாம் இந்த உலகத்தின் பல பாதைகள் வழியாக கடந்து போகிறோம். அந்த பாதைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தார், மோசே காலத்தில் வாக்குத்தத்தம்னப்பட்டு கானானுக்கு போன ஜனங்களுக்கு செய்தார், யாக்கோபுடைய வாழ்க்கையில செய்தார், உன்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். உன்னுடைய பார்வை எப்பொழுதும் கானானுக்கு நேராக இருக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி கானானுக்கு நேராக நீ போக வேண்டும். கல்வாரி மரத்தின் கீழ் நீ அங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கர்வாலி மரத்தின் கீழ் அல்ல, உனக்கு கல்வாரி மரம் இருக்கு, அந்த சிலுவையின் நிழலில் நீ அடக்கமாக வேண்டும். அதுக்காக அந்த கானானுக்கு நேராய் நீ பிரயாணப்படு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு சாதாரண மனுஷன் யோசுவா, அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இவன் மோசேக்கு துணையாக இருந்தவர். மோசே மலைக்கு போனால் மலை அடிவாரத்தில் இருப்பார். மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனால் பிரகாரத்தில் வாசலிலே படுத்து கிடப்பார். மோசையை விட்டு விலகாதவர். சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதவர். ஏனென்றால் மோசே எப்பொழுதும் தேவனோடு இருப்பான், அல்லது தேவ சமூகத்தில் இருப்பான். இந்த யோசுவாவும் கூடவே இருந்தார். இப்பொழுது அவனுக்கு பதவி கிடைக்கிறது. மோசே மரித்த பிறகு 600,000 புருஷர் அடங்கின அந்த ஜனங்களை வழி நடத்துகிற பொறுப்பு அவனுக்கு கிடைக்கிறது. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியான சூழ்நிலை இவனுக்கு உண்டாகிறது. இப்பொழுது இவர்கள் கானானுக்குள் போக வேண்டும். கானானை கிட்ட பார்த்தாயிற்று, இப்பொழுது உள்ளே போக வேண்டும். இதற்கிடையில் இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். யோர்தான் பிளக்கிறது, எப்படி செங்கடல் பிளந்ததோ அதுபோல சீறி பாய்ந்து மேலிருந்து கீழாக இறங்கும் ஒரு யோர்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சமமானிக்கிற தண்ணி அப்படியே நிற்கும், ஆனா மேல்புறத்திலிருந்து இப்படி இறங்குகிற தண்ணீர் தடுத்து நிறுத்த முடியுமா? அது எவ்வளவு வேகத்தில் வரும்? தண்ணீருக்கு அணை போட முடியுமா? முடியாது. ஆனா அந்த தண்ணீர் எந்த டேமும் கட்டப்படாமல் அப்படியே நிற்கிறது. இந்த உலர்ந்த தரை கடந்து போகிறார்கள். 31 ராஜாக்கள் அவர்களை சுதந்திரிக்கிறார்கள். எரிகோ கோட்டை அதை துதியினால் உடைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க வைக்கிறான். கர்த்தரிடத்தில் பேசுகிறான். கர்த்தர் அவனுடைய பேச்சை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்கிறார். கிபியோனியருக்காக இவன் யுத்தம் செய்து அங்கே ஜெயம் எடுக்கிறான். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறான். இன்னொரு காரியத்தை அவன் செய்கிறான். தமிழில் ஒரு வழக்கு சொல்லுண்டு, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது நல்லது. இந்த யோசுவா தான் உண்மையிலே எல்லாருக்கும் கொடுக்கிறவனா இருந்தான். கொடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வாங்குறதுலே தான் இருக்கோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு தாங்க, தா 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 தாங்க, எனக்கு இந்த காக்கா கரையிற மாதிரி தாங்க தாங்க தாங்க. அவரும் சரி போங்க போங்க போங்கன்னு எதையோ கொடுத்துட்டு இருக்க, தாங்க தாங்க அவர்கிட்ட. இல்லதான் அரசாங்கத்தை பார்த்து, எனக்கு அதைத்தா, எனக்கு இதைத்தா, எனக்கு உரிமைத்தா, எனக்கு போனசத்தா, வேலையை செய்யாம எனக்கு போனசத்தா, எனக்கு சம்பளத்தா, எனக்கு அதத்தா இதத்தா. ஒன்னு உலகத்துல போராட்டம், இல்லைன்னா உன்னதரோடு போராட்டம். வாழ்க்கையே இப்படிதான் போராட்டம். உலகத்திலையும் போராட்டம், உன்னதத்திலையும் போராட்டம். நமக்கு எப்பவுமே கேட்டு 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 வாங்குற இந்த பழக்கத்திலேயே இருக்கிறோம். ஆனா இந்த யோசுவா பாருங்க, கொடுக்கிறவனா இருந்தா. கானான் தேசம் அத்தனை 31 ராஜாக்களை அடிமைப்படுத்தி அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறான். இப்ப நானா இருந்தா என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் சொத்தை எழுதி வச்சிருப்பேன். இன்னைக்கு அதானா நடக்கு? ஆனா இவன் என்ன செய்தான்? யோசுவா குடும்பம் இருந்தது, தன் குடும்பத்துக்கு எழுதி வைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 12 கோத்திரத்துக்கும் சரிசமமா பங்கிட்டு கொடுத்தான். இதுதான் உண்மையான ரியல் எஸ்டேட். இப்ப நடக்கிறது டூப்ளிகேட் எஸ்டேட். அன்னைக்கு உண்மையான ரியல் எஸ்டேட் நடத்தினது யாரு? யோசுவா. அத்தனை தேசம் 31 தேசத்தையும் சுதந்திரிக்கிறான். அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி அத்தனை ஜனங்களுக்கும் பங்கிட்டு கொள். இதுக்குதான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற. நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தரிடத்துல கிருபையை கேளுங்க. ஆண்டவரே கிருபையை தார், ஆண்டவரே மகிமையை தார், மகத்துவத்தை தார், உண்மையில உண்மையை தார், அந்த உத்தமத்தை தார். இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு காரு தார், ஆண்டவரே எனக்கு சோறு தார், அதுல கார்ல சோப்பு காரு தார், அதுல சோறுல பாஸ்மதி சோரை தார், ஆண்டவரே எனக்கு சட்டையை தார். ஏன்னா அவர் என்ன சரவண சோரை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காகவும் கலர் மாறி போகிற வஸ்திரத்துக்காகவும் நம்முடைய தேவன் சிலுவை சுமக்கல. நீதியின் சாலை நமக்கு தருவதற்காக சிலுவை சுமந்திருக்கிற, அழியாத அந்த ராஜ்யத்தை தருவதற்கா. தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவோம். மற்றவெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்ச வசனம் அதான். நீ அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. நீ கானானுக்கு பிரயாணப்படுகிற, இப்ப இருக்கிறது பெத்தலேகேமோ அல்லது இந்தியாவோ ஏதோ ஒரு தேசத்துல இருக்கிறாய், ஆனா உனக்கு படிகளுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ காணானோ பார்க்காம நீ வாழ்கிற தேசத்தையே பார்த்து கொண்டிருப்பாயானால், வயிற்றையே பார்த்து கொண்டிருப்பாயானால், உனக்குள்ள வஸ்திரத்துக்கே நீ கத்தரை தேடி கொண்டிருப்பாயானால், கேட்டதை கொடுக்கிறாரு. காணான் கிடைக்காம போயிடும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நமக்கு காணான், அதுல மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசுவா எவ்வளவு பெரிய காரியம். ஏன் யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்? ரெண்டு வசனம் இருக்கிறது. ஒன்று, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். 3:7, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்ப எப்படி ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த முடியும்? இப்ப ஒருத்தன் நல்ல செஞ்சுரி செஞ்சுரியா அடிச்சாதான் கிரிக்கெட் டீம்ல வர முடியும். அவன் தான் வர முடியும், சாதனை செய்தான் தான் வர முடியும். அதனாலதான் அவனுக்கு மேன்மை கிடைக்கும். அப்ப யாரை மேன்மைப்படுத்துவார்? அவனுக்கு பெரிய காரியங்களை செய்து மேன்மைப்படுத்துவன் என்று சொல்லுகிறான். அதன்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அப்ப உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு சின்ன காரியம் செய்யணும் என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இது யோசுவாவின் சரித்திரம் 1:7 இருக்கு. நீ உன் வழியில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு விலகாதேரு. இதை நீ தியானித்துக் கொண்டிரு. உன் வழியை வாய்க்க பண்ணுவேன், உன் காரியத்தெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னா இந்த வேத பிரமாணம் உன்னை விட்டு விலகாதிருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கரத்தில் இருக்கிறது, அன்னைக்கு எழுத்து பலகை இருந்தது, கற்பனை இருந்தது, மற்ற பிரமாணங்கள் வாய்மொழி சொல்லாக இருந்தது. அதை கேட்டு தங்கள் இருதயத்தில் வைத்துக் கொண்டார்கள், அதன்படி நடந்தார்கள். அவன் யோசுவா அவனுக்கு கிடைத்த மோசையின் மூலமா கிடைத்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்தான். கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அதே யோசுவாவின் தேவன், மோசையின் தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். அதே வார்த்தைகள் இன்னைக்கு அச்சு வடிவத்தில் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சுமக்கிற அதிகாரத்தை, லேவியர்க்குரிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதை சுமக்கிறீர்கள், ஆனா அது இருதய பலகையில் இருக்குதா? உள்ளத்தில் இருந்தாதான் வெளியே உதட்டல வரும், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கு. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை தியானிப்பதை விட்டு விடாதீர்கள். அது எல்லாவற்றிற்கும் இந்த வசனம் தேவை. ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீ போகும் பாதையில் உன் வழியை நான் வாக்கி செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு விலகாதிருக்கட்டும், நீ கைட்டு செய்வதெல்லாம் வாக்கி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார். அப்ப இன்றைக்கு இந்த வேத பிரமாணம் உங்களிடத்தில் இருக்கிறது, இதை தியானிங்க. நாளைக்கு பரீட்சையா பாடத்தை படிங்க, ஆனா அதுக்கு முன்னால வேதத்தை கொஞ்சம் தியானிங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான குடும்ப பிரச்சனையா, அதற்கு முன்னால் இந்த வேதத்தை தியானியுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அப்படி யோசுவா செய்ததினால்தான் கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார். விக்டோரியா மகாராணியார் அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். அவருடைய நினைவிடங்கள்லாம் அங்க இருக்கிறது. சர்வ தேசத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லி ஒரு சாதாரண ட்ரேடிங் கம்பெனியை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களை அவர் எடுத்து ராஜ்யங்களாக மாற்றிவிட்டார்கள். எல்லா தேசத்தையும் அவர்கள் சுதந்திரித்தார்கள். சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் அவர்கள் படித்தவர்கள் கிடையாது. அவர்களுக்கு காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிப்பது இல்லை. காரணம், ஒரு தேசத்தில் காலையா இருக்கும், ஒரு தேசத்தில் மாலையாக இருக்கும், பகலா இருக்கும், ஒரு இடத்துல இரவாக இருக்கும். அப்படி சர்வ தேசத்தையும் எட்டையர் வேர்ல்டு அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய பிறந்த நாளின் போது சில முக்கியமானவர்கள் அழைக்கப்பட்டு விருந்து அழைக்கப்படுகிறார்கள். அது சில தைரியம் கொண்டவர்கள் மகாராணி இடத்துல கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இந்த சர்வதேசத்தையும் ஆளுகை செய்ய முடிகிறது? இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிற்று? இது எதனால் உங்களுக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி ஒரு காரணத்தை கேட்டார்கள். உடனே அவர்கள் தன் அறைக்குள் போய் தன் இடுப்பில் இருந்த ஒரு சாவியை எடுத்து, அந்த சாவியை யாருக்கும் கொடுக்க மாட்டார்களாம், அதை எடுத்து ஒரு லாக்கரை திறந்து கிங் ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்து, என் வெற்றிக்கு காரணம் இந்த வேத புஸ்தகம் என்று சொல்லி பகிரங்கமாய் சாட்சி கொடுத்தார். அப்ப அவர் சொல்லுகிறார்கள், சர்வதேசத்தை ஆளுகை செய்கிறார்கள், படிப்பிலும் அறிவிலும் குறைந்தவர்கள், அதுவும் ஒரு பெண்மணி, அலெக்சாண்டரோ அல்லது ஹிட்லரோ சாதிக்க முடியாத காரியத்தை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஆனா அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள், இந்த வேதாகமம் தான் என் வெற்றிக்கு காரணம், இந்த ஜெய கிறிஸ்து தான் என் வெற்றிக்கு காரணம், வெற்றி சிறக்க செய்தவர். ஒரு மகாராணி தன்னை தாழ்த்தி அப்படி சொல்லக்கூடுமானால், இன்னைக்கு ராஜாக்களுக்குரிய அபிஷேகத்தை உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறாரே, வேதத்தை சுமக்கக்கூடிய லேவியனுக்குரிய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது, ராஜாக்களை வாழ முடியான ராஜரீக அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. அப்ப நீங்க என்ன சொல்லணும், என் வெற்றிக்கு காரணம் இந்த வேதாகமம். இன்னைக்கு நாம் சொல்றோமா? யார்ட்டையும் சொல்றது இல்லை. இதோ நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா, இது என் படிப்பினால் கிடைத்தது அல்லவா, இது என் உழைப்பினால் கிடைத்தது அல்லவா, இது என் மாமனார் போட்ட நகையினால் வந்தது அல்லவா, இது எங்க அப்பா வச்சு கொடுத்த கடையினால் வந்தது அல்லவா. ஆனா அவங்கள உங்களுக்கு கொடுத்தது யாரு? மாமனாரையும் அப்பாவையும் நகையையும் கொடுத்தது யாரு? அதை மறந்துடுறோமே, அந்த மகாராணி மறக்கல. ஆனா அதே மகாராணி குடும்பத்துல வேதத்தை மறந்த ஒருத்தி வந்தாள், அவள் பேர் டயானா. திருமணத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உலகத்தில் மிக சிறந்த திருமணங்களில் அது ஒன்று, தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது. அந்த திருமணத்திற்கு முந்தின நாள் ஒரு ரிகர்சல், சென்னையில் கத்தீட்ரல் சர்ச்சில் கூட அதே போல ஒரு ரிகர்சல் உண்டு. சென்னை கத்தீட்ரல் திருமணம் நடத்த வேண்டும் என்றால் அங்க ஒரு ரிகர்சல் உண்டு. அதே போல அந்த கேண்டர்பரி சர்ச்சில் ரிகர்சல் அழைக்கப்பட்டிருக்கார். கேண்டர்பரி பிஷப் அந்த ரிகர்சலை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ சொன்னாராம், சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி புருஷனும் மனைவியும் ஒரு பிளெட்ஜ், ஒரு உடன்படிக்கை எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனுடைய சமூகத்தில் ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும். அதை அளித்த பிறகு போதகர் கேட்பார், இதை சபையும் கேட்டீர்கள், கர்த்தரும் கேட்டார், நீங்களும் சாட்சி, கர்த்தரும் சாட்சி என்று சொல்லி அந்த தாலியையோ அல்லது மோதிரத்தையோ எதையோ வந்து எடுத்துக் கொடுப்பார், அது அங்கீகரிக்கப்படும். இதுதான் திருமணத்தில் நடக்கிற ஒரு முறைமை, ஆங்கிலிக்கன் முறைமை. அப்போ அந்த பிளிட்ஜ் எடுக்க வரும்போது அவர் சொல்கிறார், மாம்சத்தாலும் சரீரத்தாலும் நான் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். அப்ப சொல்ற இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துடணும், இதெல்லாம் நான் உடன்பட முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்க. இப்ப பிஷப் வந்து ராணியால படியளக்கப்படுகிறவர். உடனே அவர் அப்படியாமா சொல்லி பார்த்தாரு, முடியல, ஏன்னா இது இளவரசியாச்ச, விட்டுட்டார். கல்யாணம் நடந்தது, காண்பித்தார்கள், எல்லாரும் பார்த்தோம், அதில் அந்த பிளட் எடுக்கல. நான் கணவனுக்கு மாம்சத்தாலும் சரீரத்தாலும் ஆஸ்திகளாலும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருப்பேன் அந்த வார்த்தைக்கு அவள் இடம் கொடுக்கல, ரிங் போட்டாச்சு. பல வருடங்கள் கழித்து அவள் மறித்தாள். மரண கோரமான முறை, தகாத வாழ்வினால் உண்டான மரணம். மறித்தாள், பாரிஸில் மறித்தாள், அங்கே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு பாடி வருது. இப்பொழுது அதே கேண்டர்பரி சர்ச்சுக்கு அடக்காராதனை வருது. இந்த வெள்ளைக்காரர்கள் கல்யாணத்தையும் சாவே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க, இது ஆங்கிலிக்கன் முறைமை. அதே கேண்டர்பரி சர்ச்சுக்கு வருது, அதே கேண்டர்பரி அதே பிஷப் தான் இருக்கிறார். கல்யாணத்தை நடத்தினவர் தான் அடக்காராதனையும் நடத்துகிறார். அந்த பெட்டி காஃபியும் வருகிறது, ஆங்கிலேயர் தன் முறைமையின்படி காஃபியன்ல எல்லாம் உடன் பாக்ஸ் அது இருக்கும். ஆனா இந்த கழுத்துக்கு இந்த மார்புக்கு மேல கிளாஸ் கவர் பண்ணிருப்பாங்க. பார்க்கலாம், பார்த்து நம்ம ஹோமேஜ் இறுதி மரியாதை செலுத்துவதற்கு வசதியாக வைத்திருப்பாங்க. ஆனா இவளுடைய பெட்டி முழுவதும் மரத்தால் செய்யப்பட்டு முற்றிலும் மூடப்பட்டது. யாரும் அவருடைய முகத்தை இந்த ஆலயத்தில் பார்க்கவே, சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் அவருடைய முகத்தை பார்க்கவே விரும்பவில்லை. எந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்தாலோ அதே இடத்துல அலங்கோலமாய் அடக்காராதனை நமக்கு நிறைவேறிச்சு. எந்த ராணி தன்னுடைய வெற்றிக்கு காரணம் இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகம் என்று சொல்லி அறிக்கை செய்தாள், அதே ராணியின் வாரிசில் வந்த அவள் கேடுகட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வசனம் உங்களிடத்தில் இருக்க நியாயம் தீர்க்கும். இதை நாம் சுமக்கு துணிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடத்தை படித்தா மார்க் கிடைக்குதே உலகத்தில், ஒரு இன்டர்வியூக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு போனால் நமக்கு ஜெயம் கிடைக்குதே. உன் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்றால், நீ காணாமை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த வேத புத்தகத்தின் வசனங்களை தியானிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக தாவீது, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அவனை ராஜாவா மாற்றி விட்டான். அவனுடைய கதையெல்லாம் சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். 40 வருஷம் எருசலேமை ஆட்சி செய்கிறான், 33 ஆண்டுகள் எருசலேமிலே தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறான். அமைதலான வாழ்க்கை, பல யுத்தங்களை சந்தித்தவன், இப்பொழுது அமைதியான ராஜ்யம், ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிக நேர்த்தியா இருக்கிறது. ஒரு நாள் தன் அரண்மனையில் கட்டில் படுத்திருக்கிறான், இரவு தூக்கம் வரவில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு இவ்வளவு பெரிய தயவு செய்திருக்கிறேன், கரவலாடுகளின் பின்னால் தெரிந்த என்னை ராஜாவாய் மாற்றினீர், நான் கேதுரு மர பலகளினால் மச்சு பாவப்பட்ட அறையிலே படுத்திருக்கிறேன், ஆனால் உம்முடைய பெட்டி கூடாரத்தின் கீழே இருக்கிறது, எனக்கு தூக்கம் எப்படிப்பா வரும், நான் உமக்குன்னு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவேன் என்று மனதில் நியமிக்கிறார். இது 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்க, முழுவதும் அதில் எழுதப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருக்குன்னு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி மனதில் நியமிக்கிறான். இவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நாத்தானை எழுப்புகிறான், தீர்க்கதரிசி போ, என் மகன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேணும் நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட போய் சொல்லு என்று சொல்லி நாத்தானை அனுப்புகிறான். தாவீது, நீ கர்த்தருக்குன்னு பெரிய காரியத்தை செய்ய நினைத்தாய், ஆனா கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும், என் ராஜாசனம் உன்னோடு இருக்கும், உன் சந்ததி அதில் நிறைத்திருப்பார்கள், சத்துருக்களை நான் உனக்கு பாதபடி ஆக்கி போடுவேன், திரைக்கடல் ஓடி கப்பல்கள் ஏறி நீ கடல் கடந்து போய் எல்லாத்தையும் சம்பாதிப்பா என்றெல்லாம் சொல்லி அந்த 7 அதிகாரத்தில் நடு மையத்தில் அந்த கர்த்தர் அவனுக்கு செய்ய போற பெரிய காரியங்களை எல்லாம் நாத்தான் மூலமாய் சொல்லுவான். இவன் பாருங்கள், கர்த்தருக்குன்னு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைச்சான், அதை கடைசிக்கு நிறைவேற்றல, செய்ய முடியல. கர்த்தர் சொல்லிட்டா நீ செய்ய வேண்டாம், உன் பிள்ளை தான் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லிவிட்டார். இவனால் ஆலயத்தை கட்ட முடியவில்லை. ஆனா நினைச்சது பெருசா நினைச்சான். இவன் நிறைவேற்றுவதற்குள்ளாய் கர்த்தர் அவனுக்கு பெரிய 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 காரியங்களை செய்தான். அல்லேலூயா. அவன் எனக்கு அருமையானவர்களே, நல்ல சபையில் இருக்கிறீர்கள், சத்தியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய இந்த வாழ்வை கொடுத்த, கேதுரு மர பலகளின் கீழ் வாழ முடியாய் வாழ்க்கை கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்ன காரியத்தை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தருக்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதை பெருசாக நினையுங்கள். அற்ப புத்தியா சின்னதா நினைக்காதீங்க. ஏதோ சின்னதா கொஞ்சம் இல்லை, கர்த்தருக்கு பெருசா தான் செய்யணும். பெரிய காரியங்களை செய்ய முடியாதுன்னு நினைத்து பாருங்க. உங்களால் நிறைவேற்ற முடிகிறதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜார்ஜ் முல்லர் 1000 அநாத பிள்ளைகளை 3 வேளையும் ஆகாரம் கொடுத்து கல்வி கொடுத்து வளர்த்து வந்தவர். அவர் விசுவாசத்தில் எல்லா காரியங்களும் செய்தார். அப்ப அவருடைய சுயசரிதையில் அவர் எழுதுகிறார், என்னுடைய விசுவாசம் பெரிது, அதனால கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். நான் கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனா கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய். ஒரு 10000 பிள்ளை, நம்ம 3 பிள்ளையும் 3 வேளை சோறு கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து இன்னைக்கு ஃபீஸ் கட்டியே ஓஞ்சு போயிடுறோம். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும் ஒரு 3 பிள்ளைகளை சென்னையில் வைத்து நம்மால் வளர்க்க முடிகிறதா? அவர் லண்டன் மாநகரத்தில் 10000 பிள்ளைகளுக்கு மேல் அநாத பிள்ளைகளை வளர்த்தவர், யாரிடத்திலும் ஒரு பைசா கேட்காதவர், முழங்கலை முடக்குவார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்போ அவர் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய காரியத்தை செய்தார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் காணப்பட்டார், பெரிய காரியம். ஆனா கர்த்தர் அவருக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். கடந்த வருஷத்தை கல்கத்தா என்ற இடத்துக்கு போயிருக்கும் போது அந்த சபையில ஐயருக்கு படிக்கிறவர்கள் இருக்கிறார். அவர்கள் ஷெராம்பூர் யூனிவர்சிட்டியிலே படிக்கிறார். எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்னை ஷெராம்பூர் யூனிவர்சிட்டிக்கு அழைத்து சென்றார்கள். எனக்கு அது பார்க்க வேண்டும் ரொம்ப நாளும் ஆசை, அது கிடைத்தது. கல்கத்தாலும் 40 கிலோமீட்டர் தாண்டி அந்த பகுதி இருக்கிறது, ஸ்ரீராம்பூர். அதுதான் ஷெராம்பூர் வெள்ளக்காரர்கள் அப்படி ஆக்கிட்டாங்க. அங்க ஒரு பெரிய சர்வ கலாசாலை ஷெராம்பூர். நீங்க நினைப்பது போல முழுக்க முழுக்க பைபிள் காலேஜ் கிடையாது, சாதாரண எல்லாத போல ஒரு சர்வ கலாசாலை. அதுல தியாலஜி ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட், அவ்வளவுதான். அதை நிறுவினவர் வில்லியம் கேரி. அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்தார். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறார்கள் வெள்ளக்காரர்கள் தான், பிரிட்டிஷார் தான் கிறிஸ்துவுக்கு இங்க கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தின. இல்ல, இவர் ஒரு வெள்ளைக்காரர். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கல்கத்தாவில் இருக்கிறது. இவர் வந்து இறங்கின போது வெள்ளைக்காரர்கள் தான் தடுத்தார்கள், பிரிட்டிஷார் தான் தடுத்தார்கள். இவர் வந்தால் எல்லாரும் கிறிஸ்தவர்களை மாற்றி விடுவார், இவர் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி தடுத்தார்கள். பக்கத்தில் இருந்த டச்சுக்காரர்கள் அவர்கள் தான் இவரை அனுமதித்தார்கள். அந்த பகுதியில் அந்த ஹூப்ளி நதி, கங்கையின் உபநதியின் அருகில 500 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் அவர் கல்வி சாலையை ஆரம்பித்தார். சாதாரண செருப்பு தைக்கிறவர், செருப்புக்கு பாலிஷ் போடுகிறவர், அவர் என்ன செய்தாரா, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்ய. ஒரு செருப்பு தைக்கிறவர், நான் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய. சிறுக சிறுக சேகரித்து அங்கே ஒரு கல்வி சாலையை ஆரம்பித்தார். அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து அச்சு தொழிலை கற்றுக் கொடுத்து புத்தகங்களை அச்சிட ஆரம்பித்தார். குறிப்பாக வேதாகமம் அச்சிட ஆரம்பித்தார். ஏழை மாணவர்களுக்கு கல்வி பிறந்தது, கல்வி சாலை பிறந்தது. இன்னைக்கு மிகப்பெரிய சர்வதேச அளவில் ஒரு தலை சிறந்த யூனிவர்சிட்டிகளில் ஒன்றாக அது மாறியிருக்கிறது. நான் அங்கே அதெல்லாம் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டுவிட்டு அவருடைய கல்லறை, அவருடைய நினைவிடம் இருந்தால் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது, அவர் கல்லறை இங்கே கிடையாதுன்னு சொன்னார். இன்னைக்கு 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் அதில் தான் கல்லறை வச்சிடறான். இவருக்கு 500-600 ஏக்கர் நிலத்தில் பெரிய சர்வகாலத்து நிறுவனம், அவருடைய கல்லறை அங்கே இல்லை. தேடி பார்த்தால் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி சாதாரண ஊர் பொதுமக்கள் புதைக்கப்படுகிற பொது சிமெட்ரியில இவருடைய கல்லறை அங்க இருந்தது. அவருடைய சிறு பிள்ளை, மறித்து போன சிறு பிள்ளை, மலையோடு மலையாய் மறித்து போன பிள்ளையை குழி தோண்டி புதைத்த இடமும் அங்க இருந்தது. இவர் அந்த நாட்களிலே உடன்கட்டை ஏறுகிறதை குறித்து நேரில் பார்த்து இந்தியாவில பெரிய போராட்டத்தை நடத்தினதுக்கு வித்திட்டவர் இவர். ஆனா பேர் வாங்கி போனது லாலா லஜபதி ராய், அவர் பேர் வாங்கிட்டு போயிட்டார். சதி உடன்கட்டை ஏறினதை எதிர்த்தவர் இவர் தான். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கர்த்தருக்கென்று ஏதாவது பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அந்த சர்வகாலத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கிறார். நீ கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய், அவர் அதை செய்ய உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஏதோ நமக்கு இருக்கிற கொஞ்சத்துல கொஞ்சம் செய்யும், கர்த்தருக்கு பெரிய காரியம். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் யாருக்கு பயன்படுத்துகிறீர்கள்? இன்னைக்கு திறமைகளை தங்கள் சொந்த ஆதாயத்துக்கு புகழுக்காக இன்னைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். தாளந்துகளையும் அப்படித்தான். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே கர்த்தர் கொடுத்த ஒரு தாளந்து இருக்கிறது. சில தலை சிறந்த சமையல்காரர்களாக இருக்கலாம், பாடகர்களாக இருக்கலாம், இயற்கையாகவே இசைப்பவர்களாக இருக்கலாம், அப்படி நல்ல தாளந்துகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சிலருக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் கர்த்தருக்கு வேணும். எனக்கு உனக்குள்ளா இருக்கிற தாளந்து என்ன, உனக்குள்ளா இருக்கிற திறமை என்ன? கடந்த வாரத்தில் ஒரு சபைக்கு போயிருக்கும் போது சாதாரணமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை, மிகுந்த எதிர்ப்புகள் மத்தியிலே வளர்ந்த ஒரு சபை. இன்றைக்கு இதை போல கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஸ்தலத்தை கொடுத்து நல்ல அலங்காரமா இந்த சபை இருக்கிறது. அப்போ பேசிக் கொண்டிருக்கும் போது அப்ப அவர் தன் சாட்சியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கும் தெரியும் அவர் கடந்து வந்த பாதைகள் தெரியும். எத்தனையோ முறை காவல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் அவமானப்படுத்தப்பட்டது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சபையை உருவாக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியா வாய்த்திருக்கிறார். அப்போ பிரதர், நம்ம கத்தருக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சோம், ஆனா கத்தர் நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கான்னு சொல்லிக்கொண்டு இதுல அநேகருடைய பங்கு இருக்கிறது சொல்லி, அநேகருடைய செபம் மாத்திரமல்ல அநேக தங்கள் தாளந்துகளையும் தங்கள் உழைப்பையும் திறமைகளையும் இதற்கு கொடுத்திருக்கிறார். ஜனாபோ ஒரு சிஸ்டர் அப்படி கடந்து போறாங்க, பாக்கியம் பாக்கியம் இல்லை அப்படின்னா, இந்த அம்மா சுட்ட வடதான் இந்த சபையில கல்லா இருக்கு செங்கலா இருக்கு அப்படின்னா, இந்த அம்மா சுட்ட வடதான் இந்த சர்ச்சில் கல்லா இருக்கு செங்கலா இருக்கு. எனக்கு அந்த சிஸ்டரும் தெரியும், சிஸ்டர் நீங்க செங்கலையே வடைய மாதிரி சுட்டிருக்கீங்க, தப்பி தவறி விழுந்தவங்க வீட்டுக்காரர் மண்டை உடஞ்சிருக்கும், அது சிரிச்சுட்டாங்க பாஸ்டர் சிரிச்சுட்டாரு. அது எதுக்காக சொல்லுகிறேன்டா, அப்ப அந்த சபை கெட்டப்பட வேண்டும், அந்த இடம் வாங்கப்பட வேண்டும். சாதாரண எளிய மக்கள் என்ன செய்யணும் தெரியாது, செய்த போது செபியுங்கள், அதே நேரத்தில் எப்படியெல்லாம் பண உதவி செய்ய உங்களால் உங்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் நீங்கள் கத்தருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னதை வைத்து அநேகர் பல காரியங்களை செய்தார்கள். இந்த அம்மா சொன்னாங்களா, ஏன்னா நான் நம்ம சர்ச்சில் நான் எனக்கு வடைதான் செய்ய தெரியும், எனக்கு சமையல் தான் வடைதான் செய்ய தெரியும், நம்ம காலையிலே ஆராதனை வச்சிடறோம், வர்றவங்களுக்கு நான் வடை கொடுக்குறேன், நீங்கள் அனுமதி கொடுங்க சரின்னு சொல்லி அனுமதி கொடுத்தேன். இந்த அம்மாவுக்கு கத்தர் உண்மையில் பெரிய கிருபை கொடுத்துருக்காரு, வடை செய்கிற கிருபை. சிலவங்க வடையை சாப்பிட்ட முடியாது, இது நல்ல கிருபை. அந்த வடையை செய்து கொண்டு வச்சுருக்காங்க, 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா இப்படி வித்தருக்கு ஆத்துமாக்குமா வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 200-300 ரூபாய்க்கு விற்கும், அவ்வளோதான், பெருசுலாம் இல்லை. அக்கா சர்ச்சு முழுக்க அந்த வடையை வித்து கட்டல, ஒரு 10 செங்கலாவது வாங்குறதுக்கு அந்த வடை, ஏன்னா ஒரு செங்கலே 6 ரூபா, இவங்க வடை 5 ரூபாய்க்கு தான் வந்துருக்காங்க, எவ்வளோ கொஞ்சம் செங்கலாவது வாங்குறதுக்கு அந்த வடை பயன்பட்டதா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து வருகை நாளில் இந்த கல்கள் கூப்பிடும், அந்த கல்கள் சாட்சி சொல்லும், நாம் என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நன்மை பெற்றிருக்கோம், கத்தருக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய காரியம். பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ ஏழப்பிள்ளைக்கு கொஞ்சம் பிரியாணி, அது போட மட்டன் போடக்கூடாது, அதுலேயும் சிக்கனா சிக்கன், சின்ன காரியம். போன போகுது ஒரு 100 ரூபா, சின்ன காரியம் இல்ல, பெருசா நினைங்க. பிரதர் மனசு இருக்கு ஆனா கையில இல்லையே, மனசாவது இருக்கட்டுங்க, அந்த மனசு இருந்தாலே கத்த பெரிய காரியங்களை செய்வார். மனசு இல்லாம எப்படி செய்ய முடியும், மனம் இருந்தால் மார்க்கம். எனக்கு அருமையான தேவச்சரம், இன்றைக்கு ஒண்ணு முடிவெடுங்க, உனக்குள்ள இருக்கிற தாளந்து என்ன, உனக்குள்ள இருக்கிற திறமை என்ன, அது கத்தருக்கு பயன்படும், கத்தருக்கு பயன்படும். அது பயன்படுதா? எனக்கு விக்கி செல்வராஜனா அன்னைக்கு நடத்தும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா, அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியும், செல்வராஜன் சின்ன பிள்ளை சின்ன பையன் பிள்ளைகள் தெரியும், அவனுக்கு கத்தர் தாளந்தை கொடுத்தார், கிட்டார் எடுத்து சும்மா உதவியா தான் நிற்பான், சதனுக்கும் வின்சென்ட்டுக்கும் கிட்டாரை தூக்கி கொண்டு கொடுக்கறவனா இருந்தான், இன்னைக்கு அது அடிச்சு பாடுறாரு கத்தருக்கு. இதான் வேணும், இதுக்கு மேல என்ன இருக்கு? அப்ப கத்தருக்கு நம்ம ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், என்ன கதை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், சும்மா போகக்கூடாது. வெறும் பணத்தினால கத்தரை வாங்கி விடல நினைக்காதீங்க, உனக்குள்ள அவர் வச்ச தாளந்து, அவர் கொடுத்த திறமை, இது கத்தருக்கு பயன்படும். நீங்க பாஸ்ட ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க, ஐயா எனக்கு இந்த திறமை இருக்கு, இந்த தாளந்து இருக்கு, அதை நான் பயன்படுத்தேன். உங்க வீடுகள் இருக்கா? நீங்க நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்க செய்ய முடியாது, சில நிர்பந்தங்கள், வீடுகளை திறந்து கொடுங்க, 4 பேர் கூடி ஜெபிக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்களால் டாக்ஸ் கொடுக்க முடியுமா? ஏன்னா அதுக்கும் ஒரு பில்லு வேணும், தைரியம் வேணும், சும்மா எல்லாரும் கொடுத்துட முடியாது, 4 பேர் 4 விதமான கமெண்ட் அடிப்பா, அதெல்லாம் சகித்து கொண்டு தான் டாக்ஸ் கொடுக்கணும், கொடுங்க. ஏதாவது ஒன்று செய்யணும், சும்மா அப்படியே நின்று போகக்கூடாது, வந்தோம் போனோம் சீட்டை தேய்ச்சோம் போயிட்டோம். அதுக்காக கத்த நமக்கு இவ்வளவு பெரிய காணானை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கல, நமக்கு ஒரு பெரிய காணான் இருக்கு, அதை அடைவதற்கு இந்த உலகத்தில் நம்ம சில கிரயங்கள் கொடுத்துதான் ஆகணும். அதை கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளம், அவர் உனக்கு கொடுத்த திறமை, அதை கர்த்தருக்கு பயன்படுத்த. இப்போ நேரம் இல்லாதனால நிறைய காரியங்களை நான் சொல்லாமல் விட்டு விடுகிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம், இன்றைக்கு நீங்கள் என்ன கவலையோடு வந்துடுங்களோ அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, இனிமேல் அது சமக்கு தேவைக்கூடியது, மனமகிழ்ச்சியா இருங்க, அதுதான் விசுவாசத்திற்கு அடையாளம். உன் தேசத்தின் உன் இனத்தின் தகப்பன் வீட்டின் மார்க்கங்கள் பழக்கங்கள் வழக்கங்கள் தீவினைகள் அதெல்லாம் விட்டுருங்க. உனக்குள்ள இருக்க தேராகு சாகணும். நீ கானானுக்கு பிரயாணப்படுகிறவன், வழியில் அடக்கமண்ணப்படக்கூடாது. அடக்கமண்ணப்பட்டா பெத்லகேம் இளைப்பாறுதலின் ஸ்தலம் அப்பத்தின் வீட்டில் தான் நீ அடக்கமண்ணப்பட வேண்டும். இந்த வேத பிரமாணம் உன் வாயை விட்டு விலகாதிருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வான். இந்த தாவீதை போல நீ உனக்கு ராஜரிகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீ கர்த்தருக்காக என்ன காரியம் செய்ய போகிறாய், கர்த்தருக்காக ஏதாவது பெருசா செய்வேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க. அதை நம்புவதற்கு எதுவும் இல்லாத காரியமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறார் இல்லையா, ஆனா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாங்களாம் அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை அற்பமாய் ஆரம்பித்தவர்கள் தான், சாதாரணமே ஆரம்பித்தவர்கள். எதையாவது செய்யணும்னு சொல்லி ஒரு நேரம் இருக்கிறதில்ல, எங்கேயாவது ஓடிக்கொண்டு இருப்போம். அப்படி கர்த்தருக்கு எதையாவது செய்யணும்னு நினைச்சதுனால்தான் கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்கிறார். அதையெல்லாம் பட்டியலிட்டால் அது சுயபெருமையாக இருக்கும். எல்லா கனமும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஏதோ எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, காரணம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில கர்த்தருக்கு எதையாவது செய்யணும் சொல்லி பெரிய காரியத்தை செய்யணும் சொல்லி அன்னைக்கு வாஞ்சித்தோம், உறுதியா நின்றோம், கர்த்தர் அதை செய்கிறார். ஏன் நீங்க செய்யக்கூடாது? அவ இந்த காரியங்கள் மூலமா கர்த்தர் உங்களோடு கூட போய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் தான், ஏன் நமக்கு பெருசா செய்யல? இதுவரைக்கும் வாழ்க்கையில் நாம் ஆனது சின்ன சின்னதான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம், திரு நோக்கி பார்ப்போம்.
தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கள்ளி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கள்ளி கூறு,